நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திருமதி சாந்தா ஜெயராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா, எப்படி இருக்கிறீர்கள்?
நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் சொன்ன எல்லா செய்முறைகளையும் செய்து பார்த்து சாப்பிட்டு தெம்பாக வந்திருக்கிறேன் என்று.
அப்ப இப்பொழுது நான் சொல்ல போகிற இந்த செய்முறை உங்களுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான தெம்பை கொடுக்க போகிறது. செய்முறையை குறித்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன்.
நிச்சயம்.
இது வந்து ஒரு சிங்கப்பூர் செய்முறை. சிக்கன் ரெண்டா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சாப்பிட்டும் இருப்பீர்கள். சிங்கப்பூரியன் ரெஸ்டாரண்ட்க்கு போனால் இது இருக்கும் அநேகமாக. சில சமயங்களில் இது மலேசியன் ரெஸ்டாரண்டில் கூட நீங்கள் சாப்பிடலாம். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பெரிய துண்டுகளாக நறுக்கிய கோழி இறைச்சி 1 கிலோ, மஞ்சள் பொடி 1 தேக்கரண்டி, உப்பு 1 தேக்கரண்டி, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி ஒரு அளவான துண்டு கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் என்று சொல்லலாம், பூண்டு 10 பல், ஏலக்காய் 3, கிராம்பு 3, லவங்கப்பட்டை அதாவது கருவப்பட்டை 5 சென்டிமீட்டர் அளவு துண்டு, மற்றது லெமன் கிராஸ் சேர என்று சொல்லுவோம் இலங்கையில், அது 5 சென்டிமீட்டர் துண்டு, பொன்னிறமாக வறுத்து பொடி செய்த தேங்காய் பூ 100 கிராம், நறுக்கிய தக்காளி பழம் 2 அல்லது 3, தக்காளி பியூரி அதாவது தக்காளி பியூரியை வந்து டின்களில் கிடைக்கும், அப்படி இல்லாது போனால் நீங்கள் சாதாரண தக்காளி பழத்தை தோல் உரித்த பின்னர் அதை நன்றாக ஒரு பிளெண்டரில் அடித்து எடுத்து வைத்துக் கொண்டாலும் அதையும் உபயோகப்படுத்தலாம். சோ தக்காளி பியூரே 1 கப், சர்க்கரை அதாவது சீனி 2 மேசைக்கரண்டி, தண்ணீர் 1/2 லிட்டர், நறுக்கிய கொத்தமல்லி 1/2 கப், பொரிப்பதற்கு எண்ணெய் 1/3 கப் அளவு தேவைப்படும், உப்பு உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்து கொள்ளலாம். இப்போது செய்முறை பார்ப்போம். கோழி இறைச்சியை உப்பு மஞ்சள் பொடி கலந்து 15 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும், உப்பு இல்லாவிட்டாலும் கூட மஞ்சள் போட்டு எந்த ஒரு மாமிசமாக இருந்தாலும், அது கடல் உணவாக இருந்தாலும் சரி மாமிசமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே நீங்கள் அதை சமைக்க எடுப்பதற்கு முன்னர் நன்றாக மஞ்சள் போட்டு அதை கழுவி எடுக்க வேண்டும். இது பலருக்கு தெரியாத ஒரு விஷயம், பலர் தெரியாது என்று என்னிடம் கூறியிருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியம், ஏனென்றால் அதில் பாக்டீரியாஸ் இருக்கக்கூடும், அது அவற்றை இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் இந்த மஞ்சள் பொடி போட்டு நாம் கழுவுகின்ற ஒரு பழக்கம் இது ஆதி காலத்திலிருந்து இருந்திருக்கின்றது. சோ முதலில் கோழி இறைச்சியை உப்பு மஞ்சள் பொடி கலந்து 15 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும், அதாவது நன்றாக கழுவிய பின்னர் எண்ணெயை கொதிக்க வைத்து 1/4 பதத்துக்கு இறைச்சி துண்டுகளை பொறித்தெடுத்து ஒரு பேப்பர் டவலில் போட்டு அப்படியே நீங்கள் ஆறவிட வேண்டும். பின்னர் காய்ந்த மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஆகியவற்றை வினிகருடன் சேர்த்து பட்டு போல் அரைத்து கொள்ள வேண்டும். கோழி பொறித்த எண்ணெயிலிருந்து 2 மேசைக்கரண்டிகளை 1 வாணலியில் சூடாக்கி ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லெமன் கிராஸ் ஆகியவற்றை பொறியவிட்டு அரைத்த மசாலாவை மிதமான தீயில் எண்ணெய் திரளும் வரை வதக்க வேண்டும். அதில் நீங்கள் தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கி தக்காளி பியூரி, தேங்காய், சர்க்கரை, தண்ணீர் சேர்த்து நீர் வற்றி வரும் வரை அதை நீங்கள் மெதுவாக கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் உப்பும் சேர்த்து மூடி மிதமான தீயில் கொஞ்ச நேரம் வேக விட வேண்டும். இப்போது அது வெந்து வரும்போது ஒரு கெட்டியான பதத்தில் அந்த குழம்பு இருக்கும். கோழி ரெண்டாம் தயாரானதும் கொத்தமல்லி தூவி சாதத்துடன் நீங்கள் பரிமாறலாம். இந்த கோழி ரெண்டாங் என்பது சாதத்துடன் மட்டுமல்லாது பராட்டா, நான் போன்றவற்றோடும் பரிமாறுவதற்கு பொருத்தமானதாக இருக்கும். தேங்காய் பொடி செய்யும் வசதி இல்லாவிட்டால் 1/2 கப் தேங்காய் பால் நீங்கள் இதற்கு உபயோகப்படுத்தலாம். அதாவது தேங்காயை பொன்னிறமாக வறுத்து பொடி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன், அப்படி உங்களுக்கு வசதி இல்லாது போனால் டின்களில் தேங்காய் பால் விற்கின்றது, அதில் 1/2 கப் தேங்காய் பாலை நீங்கள் சேர்க்கலாம். இந்த கோழி ரெண்டாங் என்பது சிங்கப்பூரில் வந்து மிகவும் பிரபலமான ஒரு செய்முறையாக இருந்தாலும் கூட இது உருவான இடம் என்னவோ இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் தான் இந்த கோழி ரெண்டாங் என்பது மிகவும் பிரபலமாக உருவாகி அங்கு மிகவும் பிரபலமான ஒரு செய்முறையாக இருந்து வந்திருக்கின்றது. அதன் பின்னர் இது சிங்கப்பூருக்கு இந்த செய்முறை மருவி வந்திருக்கின்றது.
சுவையான சிக்கன் ரெசிபி என்று சொன்னீர்கள், கோழி இறைச்சி ரெசிபி. ஆனால் இந்த கோழி இறைச்சியை நாங்கள் குளிர்சாதன பெட்டியில் பாதுகாத்து வைப்பது, அதாவது அது சமைக்க முதலாக இருக்கலாம், சமைத்த பிறகாக இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
நிச்சயமாக கூறுகிறேன் ரேணுகா, ஏனென்றால் அது வந்து மிக முக்கியம். அதாவது எங்களுக்கு வந்து நாங்கள் உண்ணுகின்ற உணவு நல்ல முறையிலே நாம் உட்கொள்ள வேண்டும் என்பது அவசியம். அதற்கான முறைகளை நான் கூறுகிறேன். மற்ற மாமிசங்களை விட கோழி இறைச்சி என்பது விரைவாக கெட்டுப்போகக்கூடிய தன்மை கொண்டது. எனவே அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு முதலில் நான் சொல்கிறேன். சமைத்த கோழிக்கறியை குளிர்சாதன பெட்டியில் மிக குளிர்ந்த பகுதியில், அதாவது குளிர்சாதன பெட்டியில் ஒரு குளிர்ந்த பகுதி இருக்கும், அதாவது அதன் பின்புறம், நீங்கள் 2 தினங்களுக்கு மட்டுமே வைத்து உபயோகிக்கலாம். 2 தினங்களுக்கு மேல் வைத்து கோழி இறைச்சியை உபயோகப்படுத்துவது அவ்வளவு நல்லதல்ல. குளிர்சாதன பெட்டியில் இருக்கும் ஃப்ரீசரில் 3 மாதங்கள் வரையும், தனி ஃப்ரீசர் ஆனால் 6 மாதங்கள் வரையிலும் சமைத்த கறியை பாதுகாக்கலாம். அதாவது இப்போது எல்லோருக்கும் வேலைப்பழு, மிகவும் பிஸியாக எல்லோரும் ஓடி வேலை செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஃப்ரீசர் எல்லோருக்கும் கை கொடுக்கின்றது. அப்படி நீங்கள் ஃப்ரீசரில் இதை வைப்பதாக இருந்தால், ஃப்ரிட்ஜோடு இருக்கின்ற ஃப்ரீசர் அவ்வளவு ஸ்ட்ரென்த் அதில் இல்லை, அதனால் அந்த ஃப்ரீசரில் நீங்கள் 3 மாதங்களுக்கு மேல் வைக்கக்கூடாது, சமைத்த கோழி இறைச்சியை வைக்கக்கூடாது. பெரிய தனிப்பட்ட ஒரு ஃப்ரீசராக இருந்தால் அதில் நீங்கள் 6 மாதங்களுக்கு மேல் வைக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு முன்னர் சமைத்த கறியை நன்கு ஆறவிட வேண்டும். சமைத்த கறியை திரும்ப திரும்ப சூடேற்றக்கூடாது. அதாவது சமைத்த கறியை நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவை மட்டுமே எடுத்து சூடேற்றி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சூடேற்றிய பின்னர் அதை மீண்டும் நீங்கள் அதை குளிர்சாதன பெட்டியில் வைத்து உபயோகப்படுத்துவது நல்லதல்ல. ஏனென்றால் இப்படி நீங்கள் செய்தால் உணவு நச்சுத்தன்மை அடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் தேவையான அளவை மட்டுமே எடுத்து சூடாக்கி உபயோகிக்க பழகி கொள்ள வேண்டும். சமைத்த கோழிக்கறியை ஃப்ரீசரில் வைப்பதானால் ஒரு வேளைக்கு தேவையான அளவை மட்டுமே பிரித்து தனித்தனி டப்பாக்களில் போட்டு அதன் மேல் அது என்ன செய்முறை என்பதை எழுதி தேதியையும் எழுதி விட்டுவிட்டால் எந்தவித குழப்பமும் இன்றி எடுத்து உபயோகிக்கலாம். அதாவது 1 கிலோ நீங்கள் சமைத்து விட்டீர்கள் என்றால் அவ்வளவையும் ஒரே பாத்திரத்தில் போட்டு ஃப்ரீசரில் போடாமல் சிறிய சிறிய பாத்திரங்களில் வேறு வேறாக அதை போட்டு ஒரு நேரத்துக்கு எடுத்து உபயோகப்படுத்துவது போன்று நீங்கள் தயார்படுத்தி அதனை ஃப்ரீசரில் வைக்க வேண்டும். ஃப்ரீசரில் இருந்து வெளியில் எடுத்து சமைக்க விரும்பும் கோழியை குளிர்சாதன பெட்டியில் ஏறக்குறைய 10 மணி நேரங்கள் வைத்து ஐசிறங்கிய பின்னர் சமைக்க வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. இது ஒரு சாராரின் கருத்து. ஆனால் மற்றும் ஒரு சாரார் சொல்லுவது என்னவென்றால், ஃப்ரீசரில் இருந்து எடுத்து அதை தண்ணீரில் போட்டு உடனடியாக அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து, அதாவது தோ பண்ணுவது என்று சொல்லுவோம், அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். இதில் எது சரியான விதம் என்று இன்னும் ஒரு நிச்சயமான முடிவுக்கு எவருமே வரவில்லை. ஆனால் அதிக அளவு நேரம் எந்த மாமிசமானாலும் நீங்கள் வெளியில் போட்டு வைத்து அதன் பிறகு எடுத்து சமைப்பது என்பது அவ்வளவு நல்லதல்ல. இப்போது சொன்ன இந்த குறிப்புகள் உங்களுக்கு வந்து உபயோகப்படும் என்று நான் நம்புகிறேன். இது கோழி இறைச்சிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு மாமிசமாக இருந்தாலும் அதை நீங்கள் உபயோகப்படுத்துவது மிகவும் கவனமாக உபயோகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஃபுட் பாய்சனிங் என்பது உணவுகளில் இருந்து வரக்கூடிய ஒன்று, அதை நாங்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம்.
மிக நன்றி சாந்தா ஜெயராஜ் அவர்களே, மிகவும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.